புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஒருவருக்கே நாங்கள் சபையிலே கனத்தை மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவது. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் மறித்தீரையா, எங்கள் தலையை உயர்த்த நீர் தலையை சாய்த்தீரையா, இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து எங்களுக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய கற்பனையின்படி வாழ்ந்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று மன்றாடு. எங்களை போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, சத்தியத்துக்குள் எங்கள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உங்களுடைய சிந்தனைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வேத வசனங்கள் எங்கள் இருதயங்களிலே எழுதப்படட்டும். சத்தியத்தின்படி வாழ பலந்தான். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுற உங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். திருப்பிக் கொள்வோம். வெள்ளொருபாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், த குஸ்பல் ஆஃப் ஜோன் சாப்டர் 2. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசி கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து முதலாவது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசி கேட்போம்.
நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய தீதரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 தச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதிருந்ததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, அந்த மனுஷன் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம்
வைத்தார்கள். பலர் இந்த சம்பவத்தை நாம் படித்திருப்போம், நாம் வாசித்திருப்போம். ஆண்டவர் இயேசு ஒரு திருமண வீட்டிலே கலந்து கொண்டு அத்திருமண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது தண்ணீரை ரசமாக மாற்றி அற்புதமாக அந்த குறைவை நிறைவாக்கினார். ஒரு திருமண வீட்டில் கலந்து கொண்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அத்திருமண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட போது தண்ணீரை ரசமாக மாற்றி அற்புதமாக அந்த குறைவை நிறைவாக்கினார். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு, குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு. நம்முடைய ஆண்டவர் இந்த காணவூர் நடந்த அந்த கல்யாண வீட்டிலே கலந்து கொண்டார். அந்த திருமண வைபவத்திலே இயேசு கலந்து கொண்டார். 3 மரண வீடுகளிலே இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டிருக்கிறார். 1 திருமண வீட்டிலே இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டிருக்கிறார். அந்த 3 மரண வீடு நாம் பார்க்கும்போது, 1 ஜபீருடைய மகள், ஏறத்தால 12 நிரம்பிய அந்த சிறுவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாயின் ஒரு விதவையின் மகன், பாடையிலே கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பி இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். 3வதாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட நாறுன நிலைமையில இருந்த லாசருவை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தார். எனக்கறிவானவர்களே, மரண வீட்டிலே புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 மரண வீடுகளிலும் கலந்து கொண்ட போது அங்கு இருந்த கண்ணீரையும் புலம்பலையும் மாற்றி, புலம்பரை கண்ணீராக மாற்றி, சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் இயேசு அங்கு அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே 3 மரண வீட்டிலே இயேசு கிறிஸ்து கலந்து கொண்டு அங்கு இருந்த புலம்பலை கழிப்பாக மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதேபோல ஒரே ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவர் இயேசு கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்ட அந்த திருமண வீட்டிலே அவர்கள் ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்ததிலும் பார்க்க விருந்தினர்கள் அதிகமாக வந்திருந்தபடியால் அங்கு பரிமாறப்பட்ட திராட்சரசம் குறைபட்ட போது ஆண்டவர் இயேசு அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பது சத்தியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. காணாவூர் கல்யாண வீட்டிலே அற்புதத்தை செய்த ஆண்டவர் இயேசு, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் நம்மத்திலே உயிரோடு இருக்கிறார். பார், அன்றைக்கு அவர்கள் லிட்டரலாக மாமிசத்திலே இருந்த இயேசுவை பார்த்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் மாமிசத்திலே இல்லை, நம்முடைய பாவங்களில இருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். பிதாவினாலே தனக்கு நியமிக்கப்பட்டதை சிறுவேறு செய்து முடித்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். இன்றைக்கு ஆண்டவர் மாம்ச பிரகாரமாக நாம பார்க்க முடியாது, இறைவன் மனிதனானார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு நாம் மாமிசத்திலே பார்க்க முடியாது, ஆனால் அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆவிதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்திலே ஆவியாக இருக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். அன்றைய கவனிங்க, ஆவியாக இருக்கிற தேவனை நம்முடைய மாமிச கண்களினாலே நாம் பார்க்க முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய மாமிச கண்களினாலே ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் தன்னை தொழுது கொண்டவர்கள், ஆவியாக இருக்கிற தன்னை தன்னுடைய பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதித்து வருகிறார். அது மட்டுமல்ல, தேவன் ஆவியாகவே இருக்கிறபடியால் அவருக்கு உருவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறபடியால் தேவனுக்கு அப்படி இப்படி அந்த வடிவத்திலும் இந்த வடிவத்திலும் உருவங்களையும் சொருபங்களையும் செய்து அவைகளை கும்பிடுகிறதும் தவறு என்று வேதத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இப்ப என்னை கவனிங்க, ஆண்டவர் இயேசு திருமண வீட்டிலே கலந்து கொண்ட போது அந்த குறைவை அவர் நிறைவாக மாற்றினார். நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், என்னை கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட போது அந்த திருமண வைபவத்திலே விருந்தினர் பலர் வந்திருப்பார். அந்த திருமண வைபவத்திலே ஆண்டவர் இயேசுவும் சாதாரண ஒரு நபராக தன் தாயோடும் தன் சீசகோடும் வந்து அந்த திருமண வைபவத்திலே அமர்ந்திருக்கிறார். கருமானவர்களே, இயேசு அங்கே இருந்தபடியால் தான், ஆண்டவர் இயேசு அந்த வைபவத்திலே இருந்தபடியால் தான் அந்த குறைவை நிறைவாக்கக்கூடியதாக இருக்கிறது. என கருமானவர்களே, நான் இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் குறைவுகளை நிறைவாக்குகிறார். நாம் உங்களுடைய வாழ்வில் சில குறைவுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், நம்முடைய வாழ்வில் இருக்கிற அனைத்து குறைவுகளை நிறைவாக்க வல்லவர் நாம் ஆராதிக்கிற நாம் நம்மை ஆட்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே இதனாலே ஆண்டவர் சபைக்கு சொல்ல சொல்லி எனக்கு தந்த வார்த்தைகளை சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் நாம் ஒவ்வொருடைய சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறோம். ஒருவேளை நாம் வரும்போது வேதனைகளோடு சூழ்ந்து போய் பல நெருக்கடிகள் மத்தியிலே நாம் வந்திருக்கலாம். ஆனால் நாம் வந்தபடியே அப்படி திரும்பி போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த எல்லோருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆனா ஒருத்தர் மாத்திரம் வேகமாக வந்தால் சோகமாக போய்விட்டான். ஏனென்றால் அவன் இந்த உலகத்திலே அதிக பற்றும் பாசமும் கொண்டிருந்தபடியால் ஆண்டவர் இயேசுக்கு இறைவனுக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தபடியால் அந்த வாலிபன் ஆண்டவரிடத்தில் வேகமாக வந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆனா ஆண்டவரிடத்தில் வந்த வார்த்தைகளை அவன் கேட்டபோதோ வேகமாக வந்தவன் சோகமாக போய்விட்டான். என கவனிங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். நாம் தொழுது கொள்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களை சொல்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமூட்டாட்டும். சரி, இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே போவோம். படிங்க அந்த இரண்டாவது வசனத்தை திரும்ப படிங்க.
இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
சரி, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு அயல்நாடன் போனபடியால ஆண்டவர் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அவருடைய தாயாரும் கூட இந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். இப்ப என்ன கவனிங்க, According to my understanding of the Bible, எனக்கு தெரிந்திருக்கிற வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி சத்தியத்தின்படியும் ரட்சிக்கப்படாதவர்களுடைய திருமண வீட்டுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ நாம போவது பாவம் இல்லை. மனம் திரும்பி குணப்படாத அபவிசுவாசிகளுடைய திருமணங்களுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ நன்மையான காரியங்களுக்கோ நாம் போவது பாவம் இல்லை, தவறில்லை. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து போகிருந்த இந்த திருமண வீடு ரட்சிக்கப்பட்டவங்க நாம் சொல்றதுக்கு இல்ல, மனம் திரும்பி குணப்பட்டவங்க சொல்றதுக்கும் இல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அழைப்பை ஏற்று அங்கே அவர் போகிருக்கிறார். அந்த திருமண வைபவத்திலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட ஒரு திருமண வீட்டிலே கலந்து கொண்டது மட்டும் அல்ல, நன்றாய் கவனிங்க, ரட்சிக்கப்படாதவர்களுடைய வீட்டில போய் விருந்துண்டிருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறார், ஆகாரம் புசித்திருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்படாதவருடைய வீடுகளுக்கு நாம் போறது பாவம் அல்ல, ரட்சிக்கப்படாதவருடைய விருந்துகளுக்கு நாம் போகிறது பாவம் அல்ல, ரட்சிக்கப்படாதவருடைய திருமணங்களுக்கு அல்லது கொண்டாட்டங்களுக்கு போறது பாவம் இல்ல. ஆனால் மறுபக்கத்தை கவனிக்கணும், ஆனால் அப்படிப்பட்ட விருந்துகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு நீ போனாலும் அந்த இடத்திலும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உன்னுடைய வாழ்க்கையினாலும் நடத்தினாலும் நீ நடந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சத்தியத்தின்படியே நான் உனக்கு சொல்கிறேன். ஏனென்றால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்படாதவர்களுடைய வீடுகளுக்கோ விருந்துகளுக்கோ கொண்டாடுகளுக்கோ போனாலும் அங்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய நடக்கையினாலே நாம் நடந்து வாழ்ந்து காட்டும் பொழுது அங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அதே நேரத்தில் நாம் ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாதவர்களுடைய கொண்டாட்டங்களுக்கு விருந்துகளுக்கு போகும்போது அங்கே தேவனுக்கு தேவன் விரும்பாத ஆண்டவருக்கு அருவறுக்கப்பட்ட காரியங்களிலே நாம் சம்பந்தப்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றேன் கவனிங்க. நாம் அப்படி நம்முடைய நெருங்கின உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு நாம் போகாமல் அவருடைய வீடுகளுக்கு நாம் போகாமல் விடும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்களை நாம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரது சாத்தியமில்லாமல் போய்விடும். என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இது நடந்திருக்கு. எனக்கு 14 பிரெண்ட்ஸ் இருந்தாங்க இளைஞர், அதுல பலர் இன்றைக்கு பரிசு இருக்கிறாங்க. பட் ஐ ஹவ் நோ எனி கண்டக்ட் வித் தட் இஸ் மை மிஸ்டேக். நான் மிக சமீபத்தில் என்னுடைய சகோதர திருமணத்துக்கு அவருடைய மகன திருமணத்துக்கு போது எனக்கு என்னுடைய மிகவும் பழக்கம் அந்த ரெண்டு பெண்கள் என்னை டைரக்டாக என் மருவி உட்கார தெரியும், டைரக்டாக நிறுவனத்தை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் சொந்த பந்தங்கள் சொல்லி உறவுகள் சொல்லி எந்த ஒரு நன்மை தீமைக்கும் கலந்து கொள்ளாத ஏன் என்று ஒரு பெரிய கேள்வி தட் இஸ் மை மிஸ்டேக். நான் சொல்ற கேளுங்க, அந்த தவறு நீங்க ஒருவரும் விடக்கூடாது என்று சத்தியத்துப்படி நான் கூட சொல்றேன். ஆகவே ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் போங்க, ஆனா நல்லா கவனிங்க, நீங்க போறது மறந்துடக்கூடாது. முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமோ, நீங்கள் இப்படி மனம் திரும்பி குணப்படாத ரட்சிக்கப்படாதவர்களுடைய கொண்டாட்டங்கள் திருமணங்கள் வீடுகளுக்கு நீங்க போய் அவங்களோட அன்பா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, எப்படியாவது அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான நோக்கத்திற்காக நீங்க போகணும். நான் சொன்ன விளை கொள்ளுங்க, அவர்களையும் எப்படியும் ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்களும் அவர்களுக்கும் இரட்சகராக இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு உன்னதமான நோக்கத்தோடு, ஒரு பரிசுத்தமான நோக்கத்தோடு நாம் இப்படிப்பட்டவருடைய திருமண வீடுகளிலேயோ கொண்டாட்டங்களிலேயோ பங்கு பெற்றதுல தவறில்லை. இரட்சிக்கப்படாதவருடைய வீடுகளுக்கு நாம் போறதும் பாவம் இல்லை. இப்ப என்ன கவனிங்க, இப்ப எனக்கு முக்கியமான ஒரு காரியம் சொல்ற கவனிங்க, ஆண்டவர் இயேசு மனம் திரும்பி குணப்படாதவர்களுடைய திருமண வீட்டுக்கு போனார், இரட்சிக்கப்படாதவர்களுடைய வீடுகளை போய் விருந்துண்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களோடு ஐக்கியமாக இருக்கவில்லை. அவர்களிடத்தில் அன்பா இருந்தார், ஆனால் அவரிடத்தில் ஐக்கியமா இருக்கவில்லை. நன்றா விளை கொள்ளுங்க, நன்றா விட இங்குதான் நம்முடைய வித்தியாசம் தெரியும். நாம் ரட்சிக்கப்படாதவிடத்தில் அன்பாக இருக்கணும், ஆனால் அவரிடத்தில் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. இது வேதம் நமக்கு கொடுக்கிற பிரதான கட்டளை. ஏனென்றால் அவவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் இசைவேது. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர்களுக்குள்ளே இல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் விசுவாசிக்கும் உலகத்தின் பிள்ளைகளாக இருளும் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவை நாம் அவங்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு யாராவது விருந்து கலைத்தார், அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார், திருமண வைபவத்தை கலைத்த போது அங்கே போயிருக்கிறார், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார், ஆனா அவரிடத்தில் ஐக்கியமாக இருக்கு. We have to follow Jesus Christ. நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே மனம் திரும்பி குணப்படாத ஆண்டவர் இயேசுவை அறியாத இடத்திலே நாம் அன்பாக இருக்கணும். ஆனா அவரிடத்தில் அக்கியமாக இருக்கக்கூடாது. இப்ப அன்பாக இருக்கிறதுக்கும் அக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க ஒரு வழி கேட்கணும். இங்க பாருங்க, நாம் அவடத்துல அன்பாக இருக்கணும், ஆனால் அவகிடத்துல போய் அவகிட தீய பழக்க வழக்கங்களில நாம் பங்கு பெறவே கூடாது. அவர்கள உலக காரியத்தில் நாம் பங்கு பெறக்கூடாது. அப்படி நாம விட்டு கொடுப்பமாக இருந்தால் நான் சொல்லுவேன் கேளுங்க, காலப்போக்கில் நீ ஆண்டவரை விட்டு தூரமா போகிறது தவிர்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறார், என்ன தெரியுமா, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்று விட்டு போயிட்டா. ஒரு காலத்தில் என்னோட ஊழியம் செய்தான், ஒரு காலத்து என்னோடு அலைந்து திரிந்து பட்டண பட்டணமாய் நகர நகரமாய் கிராம கிராமமாய் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே தேவனுடைய குமாரன் பாவம் மன்னிப்பு ரட்சி இவராலே தான் என்று முழங்கின தேவா இன்றைக்கு இந்த உலகத்தின் மேல் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்ன விட்டு போயிட்டான். அர்த்தம் என்னங்க, என்ன விட்டு போயிட்டான்னு சொன்ன அர்த்தம் என்ன, அவன் ஆண்டவர் விட்டு போயிட்டான். நான் சொல்றேன் கேளுங்க, லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல்லி. தேவனை விட்டு தூரமாக போகிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காவோட இருக்கிற உறவுகளை துண்டிக்கிறதுக்கு தயங்க மாட்டார். தேவனை விட்டு தூரமாக போக விரும்புகிறவர்கள் அல்லது தூரமாக போனவர்கள் அல்லது உலகத்தோடு ஒத்து வாழ விரும்புகிறவர்கள் தேவ ஊழியர்களோடு அக்கியமைக்கு அவர்களோடு நெருக்கமான உறவு தொடர்பு வச்சிருக்க விரும்ப மாட்டார். யூனோவாய் அவங்க என்ன சொல்லுவார்கள், எப்பொழுதும் பாவம் செய்யாது, பரிசுத்தமாக வாழ், நீ நாம் தப்பு செய்யும் பொழுது தவறு செய்யும் போது அவர்கள் கண்டிப்பார்கள் திருத்துவார்கள், சத்தியத்தின்படி வாழ்கின்ற இயேசுவை நம்புவார்கள், ஒழுங்காக சேர்த்துக்குவார், ஜபம் பண்ணு, வேதத்தை வாசி, கத்தர் பண்ணு, இதைத்தான் அவர்கள் எப்பொழுது சொல்லுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவை ஆண்டவர் ஊழியக்காவுடைய இருக்கிற நெருக்கமான தொடர்புகளை அவர்கள் துண்டிக்கிறார்கள். எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்வில் எத்தனையோ பேர் நெருக்கமான உறவுகளை துண்டித்து பின்மாறுக்குமா சொல்ற கேளுங்க. இன்றைக்கு ஒரு சிலர் இன்றைக்கு உலகத்திலே இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் சொல்றேன். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் இயேசு ரட்சிக்கப்படாத திருமண வீட்டுக்கு போனாரு, ரட்சிக்கப்படாத வீடுகளை போய் விருந்துண்டார், அவடத்தில் அன்பாக இருந்தார், அவடத்தில் அக்கியமா இருக்கு. அவங்கதான் இயேசுவை பாவிகளின் சின்ன ஃப்ரண்ட் ஆஃப் சின்னர் என்று பரிசேர் அழைத்தார்கள். ஏன் தெரியுமா, அவர்கள் அவர் பாவியான பாவியா இருக்கக்கூடிய வீட்டில போய் விருந்துண்டபடியால் அவடத்தில் அன்பாக இருந்தபடியால் பாவிகள் மேலே அன்பாக இருந்தபடியால் அவரை பார்த்து பரிசு என்ன சொன்னா தெரியுமா, இவர் பாவிகளின் சிநேகிதன் எனப்பட்டார். பாருங்க, நான் பாவிகிடத்துல அன்பு கூறணும், ஆனா அவடத்துல ஐக்கியமாக இருக்கும். இது வேதம் நமக்கு தருகிற வெளிப்படையான வெளிச்சம் சத்தியம் போதல் சொல்ற கேளுங்க. அவ விசுவாசியோட நாம் ஐக்கியமாக கிருப்பமாக இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்ல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, இது வெளிப்படையான சத்தியம். அது மாத்திர விவசாரரே விவசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அர்த்தம் என்ன, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒட்டுமொத்த ஒரு விபச்சாரம் என்பது சத்தியத்தின்படி சொல்றேன். ஐ ஸ்பீக் த ட்ரூத். உலகத்துக்கு அச்சியமாக இருக்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ள வளர முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது, ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக உண்மையாக தூய்மையாக வாழ முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, அவவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் வேண்டாம். இது தேவன் நமக்கு கொடுத்து வகுத்து கொடுத்திருக்கிற பெரிய மிகப்பெரிய கட்டளையா. ஆகவே என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டார், அவரது திருமண வீட்டிலே கலந்து கொண்டார். அண்டாய் கவனிங்க, அவை நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தயவு செய்து வருங்காலத்தில் எதிர்காலத்தில் ஓ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட பிள்ளை, ஆகவே மனம் திரும்பாத கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அவருடைய கொண்டாட்டங்களுக்கு போகக்கூடாது, அவருடைய நன்மை தீமைகளுக்கு போகக்கூடாது, அவருடைய வீடுகளுக்கு நான் விசிட் பண்ணக்கூடாது, தயவு செய்து அப்படி நினைக்காது, அப்படி நினைக்காது போங்க. ஆனால் அங்கேதான் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சங்கள் போல, இருளிலே இருக்கிற இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சங்கள் போல அந்த இடங்களில தான் உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும். அங்கேதான் நீங்க ஆண்டவருக்கு மகிமையாக இருந்து காட்டணும். அங்கேதான் நீங்க பிரகாசிக்கிற சுடர்களா, இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சங்கள், சபையில பிரகாசிக்கிறது பெரிய வேலை இல்லை, ஆனா இருளில பிரகாசிக்கிறது நமக்கு கிடையாது தெரியுமா? அவர்களுக்கு நாம எதிர்த்திருக்க வேண்டி இருக்குது. சபையில் இருக்க தேவ பிள்ளைகளை நாம எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகளுக்கு நாம் உடன்படாமல் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கிறது. அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் எடுத்து காட்டுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள, கர்த்தராக இயேசுவை மகிமைப்படுத்த வழி உண்டு, வாய்ப்பு உண்டு என்று சத்தியத்தின் படித்தான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த திருமண வீட்டிலே கலந்து கொண்டார். அவர் அப்படி அந்த திருமண வீட்டிலே கலந்து கொண்டபடியா தான் என்ன நடந்த தெரியுமா? திராட்சரசம் குறைபட்டா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மணமாடனுக்கு அவமானமாக இருந்திருக்கு திருமணம். பொதுவாக யூதர்களுடைய திருமணத்தில் திராட்சரசம் பரிமாறுவார். அது மட்டுமல்ல, யூதர்களுடைய திருமணத்தில் பந்தி விசாரிப்பு காரணமாக ஒருவரை நியமித்து வைப்பார். அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். ஏன்னா தண்ணீர் திராட்சசமாக மாறினது பந்தி விசாரிப்புக்காரனு கூட தெரியும். ஏன்னா மரக்கள் சம்திங் வாஸ் ஹேப்பன், ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். இப்ப என்ன கவனிங்க. ஆகவே மணவாளனுக்கு வர இருந்த அவமானத்தின் நிந்தையை கூட ஆண்டவர் இயேசு அகற்றி அதை பெரிய குறைவை நிறைவாக்கி ஒரு அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கே இறந்தபடியா. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை, அங்கே நன்மை நடக்கும். நமக்குள்ள இயேசு இருந்தா நன்மை நடக்காதா என்ன? நமக்குள்ள இயேசு இருந்தா நமக்குள்ள விடுதலை இருக்காதா என்ன? நமக்குள்ள இயேசு இருந்தா அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்ன? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா நம் குறைவுகளை நிறைவாக்க மாட்டாரா என்ன? Believe in the name of the Lord. இப்ப படி அடுத்த வசனத்தில் படிங்க. இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்தை படி.
திராட்சரசம் குறைவுபட்ட போது
இரண்டாம் வசனத்தை திரும்ப படிங்க.
இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட
இயேசுவும் சீடர்கள் முடிக்கல. திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டார். இப்ப என்ன கவனிங்க. பிளீஸ் லிசன் டு பீ கேர்ஃபுல். திருமணம் கனம் உள்ளது, விவாகம் கனம் உள்ளது என்று எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். திருமணம் கனம் உள்ளது என்று சொன்ன ஆண்டவர் ஒரு திருமண வீட்டில் கலந்து கொண்டும் அதை சிறப்பித்தார். நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். என்ன கவனிங்க, திருமணம் கனம் உள்ளது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்க இன்றைக்கு இந்த உலகம் அந்த திருமண பந்தத்தை தான் உடைக்குது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை உடைக்க பார்க்குது பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளை உடைக்க பார்க்குது பாருங்க. இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்க, திருமணம் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தே ஆகணும், அதுக்கு பேர் தான் திருமணம், உறவு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்க, ஆணோடு ஆண் திருமணம் செய்யறாங்க, பெண்ணோடு பெண் திருமணம் செய்யறாங்க. அதில் இருக்க இன்னும் அவலட்சணம் என்னவென்றால், இதை தேசங்கள் சட்டங்கள் ஆக்கி சட்டங்களே இடம் கொடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வேதனை நிறைந்தது. பாருங்க, எத்தனை நாடுகளிலே நான் வாழுகிற ஐரோப்பா அமெரிக்கா போன்ற தேசங்களிலே இப்படிப்பட்ட அருவறுப்பான திருமணங்களுக்கு சட்டம் இயற்றி சட்டபூர்வமாக அதை அனுமதித்து இருக்கிறது. எத்தனை வேதனைக்குரிய பார்வை பாருங்க. ஆவது சொன்ன கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி தேவனுடைய வசனங்களை அவமாக்கி தேசங்கள் சட்டங்களை இயற்றும் போது தேசங்களிலே குழப்பங்கள், தேசங்களிலே பிரச்சனைகள், இயற்கை அழிவுகள் பெருகிக் கொண்டே போகுது. பாருங்க, இப்ப பாருங்க, இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த அருவறுப்பு அதிக உச்சத்தில் காணப்படுறது. உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே அதிக இயற்கை அழிவு ஏற்படுற நாடு அமெரிக்காவாக இருக்கு. அடிக்கடி டொனாடோன்னு சொல்லப்படுற அந்த சுழல் காற்று, அதுக்கு எனக்கு தமிழ் டொனாடோன்னு சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும். அது திடீரென்னு மழை குணம் போல வரும், புகார் போல வரும், அப்படியே வந்து அள்ளிட்டே போகும். அப்படி என்ன எல்டாவ இருந்தான வீடு காணே எல்லாத்தையும் அள்ளிட்டே போகும். அடிக்கடி டொனாடோ வாருகிற ஒரு இடம் இன்றைக்கு அமெரிக்காவை காணப்படுறது. இயற்கை அழிவு அதிகமாக காணப்படும் இடம் என்றால் இன்றைக்கு அமெரிக்காவா இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. இனியில் என்ற அருவறுப்புகள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பமாகும். இனியில் என்ற அசுத்தங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பமாகுது. ஆனாலும் அதே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான தேவனுடைய பக்தர்களும் பரிசுத்தவான்களும் அங்கே வாழுகிறபடியால் தேவன் அந்த தேசத்தை காத்துக் கொண்டிருக்கார். நான் சொல்றேன் கேளுங்க, தேசங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் செய்கிற விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் அந்த இடங்களை அழிக்காமல் அதை இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, இதைத்தான் நான் போன முறை சொன்னேன் தெரியுமோ, சோதகுமாராவை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு அவர் தீர்மானித்தார். ஆனால் ஆபிரகாம் போய் விண்ணப்பம் பண்ற ஆண்டவர் 10 பேர் அந்த தேசத்தில் நீதிமாக இருந்தால் இந்த பட்டத்தை அழிக்க மாட்டீரோ என்று விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டு சொல்ல, சரி 10 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தால் நான் சோதகுமாரை அழிக்க மாட்டேன் சொல்லி நடந்தது என்ன, ஆண்டவர் சோதகுமாரவை அக்னினாலே கந்தகத்தில் அழித்தான் சொல்லி. அப்படி அர்த்தம் என்ன, என்ன கவனிங்க, லோத்துவை தவிர வேறு ஒரு சிங்கிள் பர்சன் கூட சோதகுமாராவில் ஒரு தேவட மனுஷன் கூட இருக்கலைங்க, ஒரு நீதிமான் கூட இருக்கல, ஒரு பரிசுத்தவான் கூட இருக்கல, உண்மையாக ஆண்டவரை தொழுதல ஒரு மனுஷன் கூட சோதகுமாராவில் இல்லாதபடியால் ஆண்டவர் நிர்ணயித்த கோபம் ஆண்டவர் தீர்மானித்த அழிவு அந்த பட்டணத்துக்கு வந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன கவனிங்க, ஒரு பட்டணத்திலேயோ நான் சொல்ற சத்தியம் சொல்ற கத்திரும்ப நான் கேளுங்க, ஒரு பட்டணத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ ஒரு தேசத்திலேயோ தேவனுடைய உத்தமமான பிள்ளைகள் இருந்து மன்றாட ஜெபிக்க வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் அந்த தேசத்து வந்த பட்டணத்தை அழிக்க மாட்டார். ஆனால் அக்கிரமம் பெருகி அநியாயங்கள் பெருகும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தண்டனை அவ்வப்போது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதே நம்முடைய கண்களால் இன்று வரைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பு பூமிக்கு வெளிச்சம் சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த தேசத்தில் இருந்து இந்த தேசத்துக்காக செய்கிற வேண்டுதல்களை மன்றாட்டுகளை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்து போன்றவர் அவர் நான் சொல்ல வந்த சொன்னால் எதை ஆண்டவர் கனப்படுத்த, திருமண கனமுள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சு அதை கனப்படுத்த மனுஷன் அதை கௌரவீனப்படுத்துற என்ன செய்யறான் தெரியுமா, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண். என்ன கவனிங்க, இந்த அருவறுப்பு தான் சோதகுமாராவில் இருந்தது. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆதியாகமம் 19 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்து சொன்னார், ரெண்டு தூதர்கள் வந்தபோது லோத்து தன் வீட்டில் அவனை ஏற்றுக்கொள்ள இந்த வாலிபர் தொடங்கி கிழவர் வரைக்கும் வந்த என்ன கட்டா தெரியுமா, வந்த ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு நாங்களை வரை அறிந்து கொள்ளட்டும். ஹலோ, ஐ ஸ்பீக் த ட்ரூத், வேதத்தை படிக்க முடியும் நான் சொல்லுங்க. ரெண்டு தூதர்களும் வந்திருக்க வந்தவர்கள் அந்நியர், அவங்க அந்த இடத்தவன் அல்ல, இடத்தவர்கள் அல்ல, அந்நியர்கள். வந்த ரெண்டு பேரும் வெளியில போய் நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ளணும் சொல்லி கிழவர் தொடங்கி வாலிபர் வரைக்கும் கூக்கிட்டே இருந்தாங்க. பாரு மகா அருவறுப்பு, அந்த அருவறுப்பு இன்றைக்கும் இந்த உலகத்தில் அந்த ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து பாருங்க. அருவறுப்பு, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண், அருவறுப்பான காரியங்கள், ஆண்டவர் வருகிற காரியங்கள், ஆண்டவர் அருவறுக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு விலக்கி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் நம்மை அப்படிப்பட்டவர்களிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்டவர்களிலிருந்து நம்மை வேறு பிடித்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எனக்கு அனுமானவர்களே, விவாகம் கனமுள்ளது, திருமணம் கனமுள்ளது, இதை நாம் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எதை கனமாக வைத்தாரோ அதை இன்றைக்கு உலகம் கருவீனப்படுத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் மாறாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் திருமண உறவை கனப்படுத்தணும். நல்லா கவனிங்க, கணவன் மனைவி உறவை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். திரும்ப சொல்றேன், குடும்ப உறவை தேவனுடைய பிள்ளைகள் கனப்படுத்தணும். ஏனென்றால் இந்த தேசத்தில் குடும்பங்களை உடைக்கிற பொல்லாத ஆவி மிக அதிகமாக கரிய செஞ்சுதே இருக்கு. நம்ம நாட்டுக்கு போனா வேற ஆவி, எல்லா இடத்திலும் பிசாசு பொல்லாத ஆவிகள் கரிய செய்யறது உண்மைதான். நம்ம நாட்டுக்கு போனாக்க விக்கிரக ஆராதனைகளும் பில்லி சூனிய கட்டுக்களை ஏறால், ஆனா இந்த நாட்டுக்கு வந்தால் குடும்பங்களை கெடுக்கிற, குடும்பங்களை உடைக்கிற பொல்லான ஆவி இந்த தேசங்களை, குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா போன்ற தேசங்களை கிரிய சொல்லி கத்தருக்கு முன்பாக நிற்கிற கத்தர ஊழியக்கார் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்றேன். ஆகவே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்களுடைய குடும்பத்தையும் குறிவைக்காதபடி தயவு செய்து கணவன் மனைவியாக நீங்கள் குடும்ப உறவிலே திருமண பந்தத்திலே மிக கவனமாக ஜாக்கிரதாக இருக்கணும் என்று தேவன் முன்பாக உங்களுடைய சத்தியத்தின் சொல்றேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள், கணவன் மனைவியை காத்துக்கொள்ள, ஐ டெல் யூ பீப்புள், அடிக்கடி குடும்பமாக மண்டாடுங்க, குடும்பமாக ஜெவமணி. திரும்ப திரும்ப சொல்ற கேளுங்க, உங்க குடும்பத்தை கத்தர் காக்கணுமாக இருந்தால், உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கணுமா இருந்தால், சத்துரு உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கணுமா இருந்தால், உங்க பிள்ளைகள் வடிவமர கண்டுகளைப் போல இருக்கணுமாக இருந்தால், உங்க பிள்ளைகளை சமாதானம் பெரிதாக இருக்கணுமாக இருந்தால், நான் சொல்றேன் கேளுங்க, கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகளை வைத்து குடும்பமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, மன்றாடுங்க, குடும்ப குடும்பமாக ஜபம் பண்ணுங்க, சத்துவ விரட்டி அடிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே குடும்பமாக சமாதானமாக நீங்க வாழ வேண்டும் என்பதே தேவாதி தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்குது. ஆனா இன்றைக்கு எத்தனை குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே ஏன் குழப்பங்கள், ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கப்படும், அப்படிப்பட்டவர்களை விரட்டி அடித்து என்ன கருமானவர்களை உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அடிக்கடி குடும்ப குடும்பமாக நீங்க ஜபிக்கணும் சொல்லி கர்த்தரோட ஒளிக்கான நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். என்ன கவனிங்க, யோபு என்ன செய்தா தெரியுமா, தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் அடிக்கடி பலி செலுத்துவார், குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவார். என்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளோட வீட்டில் விருந்து வைப்பார்கள். வேதப்படுத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப யோபு நினைக்கிறார், ஒருவேளை என் பிள்ளைகள் கத்திரிக்கிறதமாக பாவம் செய்திருப்பார்கள் என்று பயந்து தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு முன்பாக நின்று பலி செலுத்துவார். ஆகவே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, யோபுவை அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைச்சான். ஆண்டவருடைய வேலை யோபுடைய குடும்பத்தை சுத்தி இருக்கதை மனுஷங்களால் காண முடியல, ஆனா பிசாசுக்கு தெரிஞ்சுக்கு பாருங்க. அங்கதான் ஆண்டவரோட நினைக்கிற ஆண்டவரே யோபு விருதாவாக உண்மை சேவிக்கிறார், எனக்கு இடம் கூட நான் அவனை சோதிக்கிறேன், அப்பொழுது அந்த தூசிக்கான இல்லையோ பாரும் என்று பிசாசுக்கு ஆண்டவத்தை சலஞ்சு பண்றான் பாரு. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சுத்தி, தெரிஞ்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சுத்தி போடுகிற வேலியை, போட்டிருக்கிற பாதுகாப்பின் வேலியை, கர்த்தர் நம்மை சுத்தி நம்முடைய குடும்பத்தை சுத்தி போட்டிருக்கிற பாதுகாப்பின் வேலியை மாமிச கண்களால பார்க்க முடியாது, எந்த படித்தவர்களுடைய கண்களுக்கும் அது தெரியாது. பட் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையாக நடந்து குடும்பமாக உண்மையாக மன்றாடி உண்மையாக ஆண்டவருக்கு என்று வாழுகிற குடும்பங்களை சுத்தி தேவன் பாதுகாப்பு ஒரு வேடியை போட்டு இருக்கிறார். அதை மீறி, அதை மீறி பிசாசு ஒரு குடும்பத்துக்கு நுழைய முடியாது. ஆனால் நாம் இடம் கொடுக்கும் போது குடும்பங்களுக்குள்ளே பிசாசு புகுந்து குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் கலக்கங்கள். நான் உங்களை மனம் திறந்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க குடும்பமா ஜெபிக்கிறீங்க, எங்க குடும்பங்களுக்கு குழப்பம், நமக்கு நேரம் இல்லை, ஆனா குடும்பத்துக்குள்ள வார பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் கடவுள்ற பிள்ளை இல்லவா, நான் கத்துற பிள்ளை இல்லவா, ஏன் நினைக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, கடவுள் மனைவி பிள்ளைகளை வச்சு முடிஞ்ச கைய பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நானும் என் வீட்டாரும் வந்தால் கத்தரே சேர்ப்பு, எந்த பிசாசும் எங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது, எந்த பொல்லாத ஆவிக்கும் எங்க குடும்பத்தில் இடமில்லைன்னு சொல்லி நாம் எதிர்த்து நிற்போமாக இருந்தால் கத்தர் நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக இருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். எதை ஆண்டவர் கனப்படுத்தினாரோ அதை பிசாசு கரவீதப்படுத்த பார்க்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு கிரி செய்தோடு இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வு உண்டாடு. போகட்டும், இப்ப படிங்க மூன்றாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் அதிகாரம் மூன்றாம்.
திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால்,
அது அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றா. இப்ப நான் கவனிங்க, அடிக்கடி யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்ப என்ன கவனிங்க, இப்ப திருமண வைபவம் நடந்து கொண்டிருக்கு, திடீர்னு பார்த்தா திராட்சரசம் குறைபடுது. உடனே மரியா யாகத்துல போய் சொல்றா தெரியுமா, ஹலோ மரியா, இயேசுவின் தாயாகிய மரியா இயேசுவை பார்த்து சொல்றா அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. இப்ப நாம் சொல்ல போற முக்கியமான காரியத்தை பாரு, ஏன் தெரியுமா, ஹலோ ஏன் தெரியுமா, இயேசு கிறிஸ்து இன்னார் என்று, இயேசு கிறிஸ்து யார் என்று அங்க இருந்த மட்டும் ஒருவருக்கும் சரியா கண்டுபிடிக்க முடியல. நல்லா கவனிப்பீங்க, நல்லா கவனிங்க. மரியாதை தவிர அந்த திருமண வைபவத்தில் இருந்த அத்தனை பேருக்குள்ள மரியாதை தவிர இயேசு கிறிஸ்து இன்னார் என்று, தேவனுடைய குமாரன் என்று, ஆண்டவர் என்று மற்றவர்களால் ஒருவராலும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏன் தெரியுமா, என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னபோது அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் 11 வசனத்தை படிங்க, 11 வசனம்,
விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயே அவருள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள்,
அவருடைய சீடர்கள் பாருங்க, இதுதான் முதலாவது அற்புதம், இயேசு கிறிஸ்து செய்கிற முதலாவது அற்புதம் இதுதான். அப்ப இந்த அற்புதத்தை செய்த பிற்பாடுதான் சீசகன் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னை தேவனுடைய குமாரனாக நிரூபிக்கிறதுக்கு, ஆண்டவராக நிரூபிக்கிறதுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டி இருந்தது. இயேசு கிறிஸ்து இறைவனானால் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறவராக இருக்க வேண்டும். ஆகவேதான் மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார், இயற்கைகளை கட்டுப்படுத்தினார், சகல வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியார் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராகவும் சுட்டி தெரிந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த அற்புதத்தை செய்த போது விசேஷங்கள் அவரை விசுவாசித்தான் சொல்லி பார்க்க அப்படின்ன கவனிங்க. அந்த வைபவத்திலே மரியாதை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து இன்னார் சரியாக ஒருவரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல். ஆனால் மரியாதைக்கு தெரியும் நன்றாக இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அவள் ஒருத்திக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்றும் அவர் ஆண்டவர் என்றும், மட்டுமல்ல அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்றும் அவள் அறிந்திருந்த படியால் தான் ஆண்டவரை பார்த்து சொல்றான் அவளுக்கு திராட்சரசம் குறையப்படுது. வெள்ள கவனிங்க, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் முதல் தடவை அற்புதம் முதலாவது, இதுதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யற முதலாவது இடம். அப்ப திராட்சரசம் குறையப்படுதுன்னு சொல்லி வரியால் இயேசுன்னு சொன்ன பொழுது அவளுக்குள்ள என்ன இருந்திருக்குது? இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி அப்போஸ்தலனுக்கு தெரியல, பந்தி விசாரிப்பான்னு தெரியல, ஏன் மனவாளனுக்கு அழைச்ச மனவாளன் ஏன்டா இயேசுவும் சாதாரணமாக மற்றவளை போல நீங்க உட்கார்ந்தது போல அவரும் வந்து சாதாரண ஒரு மனுஷனை போல இருக்கிற இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வழிபட்ட தேவனுடைய குமார். ஆகவே மற்றவளை போல அவரும் வந்து திருமண பந்தியில அமர்ந்திருக்கிறார். அவர் இயேசுவை யார் என்று ஒருவருக்கு ஐடென்டி பண்ண முடியல. ஆனால் மரியாளுக்கு தெரியும், நான் கன்னிகையாக இருக்கும் போது தேவகுமாரனாக இயேசு எனக்குள்ளே அவதரித்தார் என்பதை மரியாள் அறிந்தபடியால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை உறுதியாக மரியாள் அறிந்தபடியாலும், தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியால் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதையும் மரியாள் அறிந்தபடியால் விசுவாசித்தபடியால் இயேசுவை பார்த்து கேட்கிறார் அவர்களுக்கு திராட்சரசம் குறைபடுதல் சொல்லி. என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார். இவனை கவனிங்க, இது ஒரு பெரிய வெளிப்பாடு. நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு சில பேர் அந்த வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு பெரிய வெளிப்பாடு கிரேட்டஸ்ட் ரெவலேஷன் சொல்றாங்களே, நான் சொல்றேன் கேளுங்க, வெளிப்பாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஐயா, வெளிப்பாடுகளுக்கு எல்லாம் பெரிய மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமோ? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்வதே வெளிப்பாடுகளுக்குள் எல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறோமே, இந்த வெளிப்பாடு எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமோ? நான் சொல்ல கேளுங்க, தற்செயலாக நீங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் நம்பல. இப்பொழுது என்ன கவனிங்க, இயேசு ஒரு கட்டத்திலே பேதுரு பார்த்து கேட்கிறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுவீர்கள்? அப்பொழுது பேதுரு சொன்ன தெரியுமோ, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொன்ன தெரியுமோ, சீமோனே, இது உனக்கு ரத்தமும் மாம்சம் வெளிப்படுத்தவில்லையடா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி உடனே ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றேன். சொல்ற கேளுங்க, நீங்களும் நானும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு இந்த வெளிப்பாடு இந்த விசுவாசம் பரத்திலிருந்து வந்ததை ஒழிய நம்முடைய மாமிசமும் ரத்தமும் நமக்குள்ள தரவில்லை, நம்ம பெற்ற தாயும் தகப்பனும் இந்த விசுவாசத்தை தரவில்லை. ஒருவேளை நாம் விசுவாசிப்பதற்கு நம்ம பெற்ற தாய் நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் இந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது எந்த தூதரும் அல்ல, எந்த போதகரும் அல்ல, எந்த ஊழியரும் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவர் மாத்திரம்தான். இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாட்டை நமக்குள்ளே கொடுக்கிறார். அவங்க உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளாகி உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் சிங்க குட்டிகள் தாக்கியிருந்து பட்டினியாய் கிடக்கும், கத்திர தெருவுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணும்போது உண்மை உள்ளவர் மறக்க கூடாது. படிங்க அஞ்சாவது வசனத்தை.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால்.
திரும்ப வாசிங்க.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால்.
சரி, இப்ப அடுத்த காரியத்தை பாருங்க. அடுத்த காரியத்தை சொல்றேன் கவனிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய. அல்ல கவனிங்க, திராட்சரசம் குறைபடுது என்று சொல்லி யாரத்தை சொன்னா தெரியும்? இப்ப மரியா அந்தி விசாரிப்பு காலத்தில் அல்ல, பக்கத்தில் இருந்தவரது அல்ல, திராட்சரசம் குறைப்பட்ட போது ஏசுரத்தை சொன்னா. இப்ப அடுத்தபடி போனால் என்ன தெரியுமோ, வேலைக்காரரை பார்த்து சொல்றான், கச்சாரிகளா நிரப்புகிறார் தண்ணீரா சொல்ற. ஆறு கச்சாரிகள் அங்க இருக்குது, எம்டி பெஸ்டர், ஆறு கச்சாரிகள் இருக்குது. இப்ப என்ன கவனிங்க, அவளோட ஃபேத் பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவட குமார் என்று விசுவாசித்த மரியாள் அவருடைய அடுத்த கட்டத்தை பாருங்க. இரண்டாவது சொல்றது என்ன, கச்சாரிகளை தண்ணீரால நிரப்புங்கள், நிரப்புங்கள். யாருக்கு சொல்றான்? வேலை காலத்தை சொல்றான். எதை கவனிங்க, எதை கவனிங்க. இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. கச்சாரிகளை தண்ணீரால நிரப்புகளை சொல்லி சொன்னார். அதை நிரப்பின போதோ அற்புதம் நடந்தது. அந்த வசனத்தை திரும்ப படிங்க.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் உரிமையின்படியே ஒவ்வொன்று ரெண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய.
சரி, இப்ப கச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பப்பட்டார். இப்ப மரியாள் சொன்னது என்ன சொல்றாரு, அதாவது வசனம் திரும்ப படிங்க ஒரு எத்தனாவது வசனம், அஞ்சாவது வசனத்தை படிங்க.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். என்ன கவனிங்க, பிளேஸ் கவனி. மரியா சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இப்ப நான் ஒரு கேள்வி, ஜெனரலாக ஒரு காரியம் சொல்றேன் கவனிங்க. மரியாளுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருந்திருக்குமாக இருந்தால், அவர் சொல்றபடி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல மரியாள் அந்த அற்புதத்தை செய்திருக்கலாமே, ஆனா அப்படி செய்யல. ஆகவேதான் மரியாள் சொல்றது என்ன, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி. நான் இன்றைக்கு சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு சொல்றதை கேளுங்க. இன்றைக்கும் மரியாள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஒப்பற்ற செய்தி என்ன தெரியுமோ, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். நான் கேட்கிறேன், உயிரோடு இருக்கும் போதே மரியாளுக்கு அற்புதம் செய்ய முடியல, இப்ப எப்படிங்க அற்புதம் செய்யணும்? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. 120 பேர் மேல்விட்டு அறையிலே ஒன்றாக கூடி பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துக்காக நிரப்புதற்காக காத்திருக்கும் போது அங்கு மரியாளும் மட்டுமக்களோடு ஒரு நபராக அங்கே காத்திருக்கிறார். அப்படியா அர்த்தம் என்ன? மரியாளுக்கும் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் தேவைப்பட்டிருக்குது, மற்றவர்களோடு அவரும் அங்கு இருந்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு மரியாளை குறித்த எந்த குறிப்பை நாம வேதத்தில் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மரித்து உயிர்த்து எழுப்பினால் முதற் பலனானவர் அவர் தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறென்றால் மரியா. இன்றைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, மரியாள் சொல்லுற செய்தி அதான், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஏனென்றால் மரியாளுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இல்லை, வல்லமை இல்லை. ஆகவே தான் அவர் சொன்னார், அவர் சொல்றபடி செய்யுங்கள் சொல்லி சொன்னார். என்ன கரிமானவர்களே, இப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் கரீபோ, கச்சாரிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். இப்ப கவனிங்க, மரியாள் சொன்ன உடனே அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப அற்புதம் எங்கிருந்து வருது, அற்புதம் எங்கிருந்து வருது? அவர் சொல்றபடி செய்யுங்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் அந்த வார்த்தையின்படி கச்சாரிகளை நிரப்பின போது தண்ணீர் திராட்சரசம் ஆகிறது, அற்புதம் நடந்தது. அற்புதம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், ஆண்டவுடைய வார்த்தை நாம விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறார். போன முறை நாம பார்த்தோமே, அந்த என்ன மீன் பிடிக்க போறாங்க கலிலியா கடலிலே, என்ன அப்ப சீசர்கள், ஆனா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு ஒரு மீன் அகப்படையில, ஆனால் உம்முடைய வார்த்தைபடியே நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கொண்டு நெட்ட போட்டா வலைய போட்டான் திரளான மீன்களை பிடிச்சான்னு சொல்லி பார்க்க. என்ன கருமானவர்களே, நாமும் ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் நமக்கும் அற்புதம் நடக்குது. இப்ப என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறோம். நாம் ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் 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 இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே இருக்கிற குறைவை நிறைவாக்க வல்லவர் என்று நீ விசுவாசிக்கிறியா? தட்டு சத்தி ஆவதான் நம்முடைய வாழ்வில் அற்புதம் நடக்குதில்லை. ஒருவேளை இயேசு மன்னிக்கும் நாம் இயேசு தேவனுக்குமாண்டு விசுவாசிக்கிறோம், ஒருவேளை நம்ம சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம், ஆனால் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை இயேசு கிறிஸ்து குணமாக்க வல்லவராக இருக்கிறேன் விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்வில் ஒரு தேவை இருக்கலாம், நீ இயேசுவை தேவனுக்குமாண்டு விசுவாசிக்கிற உண்மைதான், ஆனால் உன் வாழ்வில் இருக்கிற தேவைகளை சந்திக்க ஆண்டவர் இயேசு வல்லவராக இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசிக்கிற தரிசனத்தை இப்ப என்ன கவனிங்க, வேதத்திலிருந்து ஒரு திருத்தம் சொல்றேன். ஆண்டவர் இயேசு மாத்தாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். ஏன் இந்த வார்த்தை வந்து தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முதல் நம்ம சொல்றோம், ஆண்டவரே இயேசுவே நீ உலகத்திலே வருகிற மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி மாத்தாள் அறிக்கை பண்றார். நன்றாய் கவனிங்க, மாத்தாள் இயேசுக்கு சொல்றார், நீர் உலகத்தில் வருகிறவரான மெய்யான தேவடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கை பண்றார். இயேசு தேவடைய குமார் சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணினால் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன கல்லை எடுத்து விடுங்க என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டுதே நாருமே என்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு தேவடைய குமார் சொல்லி விசுவாசித்த அவளுக்கு மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் என்ற விசுவாசம் அவளுக்குள்ள இல்லாமல் போயிட்டது. ஆகவே ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவான் சொல். அப்படிதான் நான் சொன்னது கேளுங்க, நாம இயேசுவை தேவடைய குமார் சொல்லி விசுவாசிக்கிறோம், ஆனா நம்ம வாழ்வில் இருக்க குறைவுகளை நிறைவாக்க இயேசு பண்ண முடியுமோ என்று விசுவாசிக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவர் இயேசுவால முடியும் என்று விசுவாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை சந்திக்க ஆண்டவர் இயேசுவால முடியும் என்று விசுவாசிக்கிறோமா? கவனிங்க என் கருமானவர்களே, நாம் அவவிசுவாசத்தினால்தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடம் இருந்து அற்புதங்களை பெற முடியாமல் இருக்கு தெரியுமா? ஆகவேதான் நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்குது. அதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமோ? அவவிசுவாசம். எழுந்திலிருந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், டைரக்டாக ஆண்டவருடைய வல்லத்தை பார்த்தார்கள், ஆனாலும் ஆண்டவரை விசுவாசியாதபடியால் அவவிசுவாசத்தினாலே அவருடைய புனங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது என்று எழுதப்படும். ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிச்ச ஜனம், ஆண்டவருடைய வயத்தில் ஊன கண்களாலே லிட்டரலாக பார்த்த ஜனம், இவையெல்லாம் இருந்தும் இப்படியெல்லாம் இருந்தும் அவர்களுடைய அவவிசுவாசத்தினாலே அவர்கள் கானானுக்குள்ளே போக முடியாமல் வனாந்திரத்தில் அவருடைய புனங்கள் புதைக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பாகவும் திருஷ்டாந்தமாகவும் எழுத இருக்கிறது. இருந்தபடி தயவு செய்து ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைந்ததால் நாம் பிரயாசப்பட வேண்டும், பாடுபட வேண்டும் என்று சத்தியத்துப்படி உங்களை சொல்றேன். ஆகவே மறந்துடாதீங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவ ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு வாய்ப்புண்டு. நாம் மிக ஜாக்கிரதாக கவனமாக இருக்கும். ஆகவே மரியா நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? அவர் சொல்றபடி செய்யுங்க. அற்புதங்கள் எங்கிருந்து வருது? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது. ஆகவே இயேசுவை தேவனுடைய குமாரனாக நாம் விசுவாசிக்கிறோம், அதற்காக சூத்திரம் பரலோராட்சி நமக்கு இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகள் இப்படியே இருக்குது. இயேசுவே என்று கூப்பிடும், ஆனால் என் குறைவை நிறைவாக்க இயேசுவால முடியும் என்று நம்பி நீ விசுவாசித்து கேட்பாய். ஆனால் ஆண்டவர் இயேசுவோட வாழ்வில் அற்புதம் செய்ய இன்றைக்கும் அவருடைய உயிர் இருக்கு. ஆகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்ற இருதயத்தில் தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுறேன். உங்கள் வாழ்வில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவர் இயேசுவால முடியும் என்று நீ விசுவாசிக்கணும். இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிற நீ உடைய வாழ்வில் இருக்கிற குறைவை நிறைவாக்க இயேசுவால முடியும் என்று நீ விசுவாசி அறிக்கை செய். உடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க பலவிதமான தடைகள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் வரத்தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்த நீ சத்தியத்தின்படி கர்த்தர் இயேசு என் குறைவை நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார், என் நோய்களை குணமாக்குவார், என் குடும்பத்தை சமாதானம் தருவார் என்று நீ உறுதியாக விசுவசித்தால் தேவோட மகிமை நிச்சயமாய் காண்பார். ஏனென்றால் அற்புதங்களை செய்கிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்து அவர் குறைஞ்சு போகவில்லை. அற்புதங்கள் நடக்கிற காலம் முடிஞ்சு போகவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிற சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாட்டும். ஏறத்தாழ இந்த செய்தியின் முடிவுக்கு நான் போறேன். இப்ப நாம் அடுத்த ஒரு வசனத்தை, நாம் முக்கியமான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே 2:8 படிங்க.
அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள்.
சரி, இப்ப என்ன கவனிங்க. இப்ப என்ன நடந்துருது, கச்சாரியில வேலைக்காரர் தண்ணீர் நிரப்பிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரரை பார்த்து நீங்க கொண்டு போங்க, பந்தி விசாரிப்பாங்க காரணத்துல கொண்டு போய் டெஸ்ட் பண்ண கொடுங்க என்றார். இப்ப இவரை கவனிங்க, என்ன நடந்திருக்குது, 6 கச்சாச்சிலையும் இருந்த தண்ணீர் என்னமாக மாறி இருக்குது, ரசமாக மாறி இருக்கு. இப்படி சொல்லும் பொழுது என்ன நான் யோசிக்கின்றா, தண்ணீரை ஆண்டவர் ரசமாக மாற்ற முடியும், அதே போல தண்ணீரை ரத்தமாகவும் ஆண்டவரால் மாற்ற முடியும். பழைய ஏற்பாட்டிலே மோசே கொண்டு ஆண்டவர் நதிகளின் தண்ணீரை, எகிப்தியர்கள் குடிக்கிற எல்லா தண்ணீரையும் ரத்தமாக மாற்றினார். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. எதை மாற்றினாரு, தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். ஆனா அப்போது இருந்த மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க என்ன செஞ்சிருக்க வேணும் தெரியுமா, அவங்க என்ன செஞ்சிருக்கணும், எகிப்தியர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, எல்லாம் ரத்தமாக இருக்குது. ஆகவே ரத்தமாக இருக்கிற தண்ணீரை தண்ணீராக மாற்றிருக்கணும். ஏன்னா அவங்க குடிக்கிறது சொல்லும். ஹலோ, அவங்க மந்திரவாதி என்ன செஞ்சிருக்கணும், குடிக்கிறது தண்ணீர் எல்லாம் ரத்தம் வாங்கிட்டு, ஆக ரத்தமாக இருக்கிற தண்ணீரை ஜனங்கள் குடிக்கிறதுக்கு ரத்தத்தை தண்ணீராக மாத்திருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமோ, அவங்களும் தண்ணீரை ரத்தமாக மாற்றது முயற்சிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க, இது பிசாசு வந்து டூப்ளிகேட்டாக காரியங்களை செய்வார். அற்புதங்களை நம்பி போலியான அற்புதங்களை நம்பி ஏமாறந்து போகாதீங்க. வெளிப்படுத்த விஷயத்துக்குள்ள போனால் அற்புதங்களை செய்கிற பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றார். அவை இனிவரும் காலம் பொல்லாதாக இருக்கபடியால் வஞ்சிக்கப்படாதபடி ஏமாறாதபடி பிசாசு நம்மளை ஏமாற்றி விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய மகிமைக்காக தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற எந்த அற்புதங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசியாமல் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவின் காலத்திலே பொல்லாத பிசாசு அற்புதங்களை செய்கிற ஆவிகள் மிகப்பெரிய வானத்தில் இருந்து அக்னி இறக்குவாங்களா, தண்ணீரை ரத்தமாக மாற்றுவாரா பிசாசு. அப்படி செஞ்சு ஜனங்களை நம்ப பண்ணி தேவனை விட்டு வலுவ பண்ணி பிசாசு தன் பக்கமாக ஜனங்களை கவர்ந்து இழுத்து ஈட்டில் ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளாக்குறதை நாம் வெளிப்படுத்த விஷயத்தில் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே போலிகளை செய்கிற போலியான அற்புதங்களை செய்கிற பொல்லாத ஆவிகளை குறித்து கவனமாக இருங்க, ஜாக்கிரதை இருங்க. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். நம்ம அற்புதங்களை குறித்து கவனமாக இருக்கணும். நமக்கு அற்புதங்கள் தேவை, ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு அற்புதம் செய்வதாக இருக்கார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை பயன்படுத்த இப்ப என்ன கவனிங்க, 8 என்ன வாசிக்கிறோம், தண்ணீர் ரசமாக மாறிட்டு. இங்கதான் செய்கிற மூலப்பொருளுக்கு நான் வரப்போறேன். என்ன கௌரி, தண்ணீர் என்னவாக மாறி இருக்குது, தண்ணீர் ரசமாக மாறிது. இப்ப தண்ணீர் ரசமாக மாறும்போது என்ன நடக்குது, தண்ணீர் ரசமாக மாறும்போது என்ன நடக்குது, அதன் நிறம் மாறுது, மட்டுமல்ல அதன் சுவை மாறுது, மட்டுமல்ல அதன் தரமும் மாறுது. நல்லா விளக்குங்க, தண்ணீர் ரசமாக மாறும்போது சாதாரணமான தண்ணீரை ஆண்டவர் இயேசு ரசமாக மாற்றினார். அப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற அருமை இரட்சகருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயம் உண்டாட்டும். கவனிங்க, தண்ணீர் ரசமாக மாறின போது தண்ணீருக்கு நிறம் இல்லை, ஆனா திராட்சை ரசம் சிவப்பாக இருக்கு, நமக்கு தான் இந்த நாட்டில் எல்லாம் தெரியுது. ஆகவே நிறம் மாறித்தது, அது மட்டுமில்ல தண்ணீரின் சுவையும் மாறித்தது, அது மட்டுமில்ல தண்ணீரின் தரமும் மாறிட்டு. இப்ப நான் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு வியாக்கியானப்படுத்தி பேசுகிறேன், தயவு செய்து கவனிங்க. சோ இந்த நிறம் மாறுகிறது என்ற அர்த்தம் தெரியுமா, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. ஒரு காலத்திலே நாம நம்முடைய ஒரிஜினல் சுபாவத்தோட இருந்தோம். ஹலோ, ஒரு காலத்திலே கிறிஸ்து நம்மை சந்திக்கும் வரைக்கும், ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் வரைக்கும் நம்முடைய ஒரிஜினல் சுபாவத்தோடு இருந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வந்த போது நம்முடைய வாழ்க்கை நாம் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை மாற்ற ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிற மகத்துவமான தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த அறிவினாலும் மனுஷ சுபாவத்தை மாற்ற முடியாது, எந்த புத்தினாலும் மாற்ற முடியாது. ஆனா இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மனுஷனுடைய சுபாவத்தை மாற்ற வல்லவர் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாடு. இது இப்படி இருக்க வேதம் ரெண்டு விதமான சுபாவங்களை குறித்து சொல்லுது. நல்லா கவனிங்க, வேதம் ரெண்டு விதமான சுபாவத்தை குறித்து சொல்லுது. ரைட், நம்பர் ஒன் படிங்க. ரெண்டு பேதரு ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிங்க. ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம், ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம் நாலாம் வசனம்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக.
சரி, இப்ப என்ன கவனிங்க, இது என்ன சுபாவம்ங்க? திவ்ய சுபாவம் அல்லது பரிசுத்த சுபாவம். ஆங்கிலத்தை சொல்ல போனா டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். என்ன சுபாவம்ங்க? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம். இந்த திவ்ய சுபாவம் எங்கிருந்து வருது தெரியுமோ? இப்ப என்ன கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இந்த திவ்ய சுபாவம் அல்லது இந்த தெய்வீக சுபாவம் எங்கிருந்து வருது தெரியுமோ? டைரக்டாக ஆண்டவிடத்தில் இருந்து நமக்கு வருது. தெய்வீக சுபாவம் அவிடத்தில் இருந்து நாம பெற்றுக் கொள்கிறோம், அவிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தெய்வீக சுபாவத்தை நாம் அவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு சுபாவத்தை குறித்து வேதம் சொல்றது, அதை நாம் வாசிப்போமே. படிங்க, ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம். விளையாடுபடுங்க, ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம்.
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியோடு ஏற்றுக்கொள்ளான்.
தேவனுடைய வார்த்தைகளை
ஏற்றுக்கொள்ள.
திரும்ப படிங்க, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்.
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரு? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். இப்ப இங்க ஜென்ம சுபாவம் சொல்லப்பட்டது, அங்க திவ்ய சுபாவம். இப்ப என்ன கவனிங்க, ஜென்ம சுபாவம் ஒரிஜினலாக பிசாசின் சுபாவம், ஆனா திவ்ய சுபாவமும் டைரக்ட்லி கம் ஃப்ரம் தி லார்ட், ஆண்டவரிடத்தில் இருந்து வருது. இப்ப என்ன நடக்குது பாருங்க, நாம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் இயேசு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர் நாம ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஜீவனுடைய தேவனுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றி ஜென்ம சுபாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி தன்னுடைய தெய்வீக சுபாவத்தை அந்த டிவைன் நேச்சரை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, ஆனா திவ்ய சுபாவம் உள்ள மனுஷன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இவரை கவனிங்க, இந்த ஜென்ம சுபாவத்துக்கு நான் கொடுக்கிற விளக்கம் தெரியுமா? ஏ பறவை குணம் சொல்லுவாங்களே, நமக்கு நம்ம பிறப்பால நமக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் குணங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை பார்த்தா அப்படியா இருக்குது பாசிட்டு சொல்றது போல தோணும். நாமெல்லாம் பிறந்து ரட்சிக்கப்படுறது போது எப்படி இருந்தோம், என்ன குணங்கள் என்ன சுபாவங்கள் நமக்குள்ள இருந்ததுண்டு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருந்த நம்மை தான் இன்றைக்கு இப்படியாக ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். இன்னும் நம்மளை மாத்தி மாட்டி 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 பல்லவர் ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக, இது சொல்ல போனா திவ்ய சுபாவத்துக்கு பங்காளர்களாக நாம மாற்றுகிறார். ஆகவே நமக்குள்ள ஜென்ம சுபாவம் மறைந்து போக வேண்டும், தண்ணீர் திராட்சரசமாக மாற வேண்டும். தண்ணீர் தானாக திராட்சரசமாக மாற முடியாது, வேலைக்காரரும் அதை மாற்ற முடியாது, மரியாதும் அதை மாற்ற முடியாது, பந்து விசாரிப்பு காரணம் அதை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் தண்ணீர் ரசமாக மாற்றும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஜென்ம சுபாவங்களை மாற்றி தெய்வீக சுபாவத்தை நமக்குள்ள தர வல்ல ஒருவர் தேவாதி தேவன் மாத்திரம்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பயன்படும். ஏனென்றால் தேவாதி தேவன் பரிசுத்த பிதா நம்முடைய வாழ்விலே தன்னுடைய குமாரனுடைய சுபாவத்தை, தன்னுடைய குமாரனுடைய சாயலை, தன்னுடைய குமாரனுடைய குணாதிசயங்களை நம்மளே பார்க்க அவர் வாஞ்சுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொன்னேன் கேளுங்க, நம்முடைய ஜென்ம சுபாவம் அழியணும் அல்லது அதை அடக்கம் பண்ணப்பட வேண்டும், தெய்வீக சுபாவங்கள் திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ள பெருக வேண்டும். அருமையான விசுவாசியே, நான் உனக்கு சொல்றேன், உன் ஜென்ம சுபாவம் மறைய வேண்டும். இன்னும் பழைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருக்க முடியாது. தெய்வீக சுபாவம் ஜென்ம சுபாவம் முன்பெல்லாம் கொஞ்ச நேரம் பேசின மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு பொய் நம்ம வாழ்விலிருந்து பாயிலிருந்து வரும். ஆனா இன்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கபடியால் நாம பொய் சொல்ல மாட்டோம். தெய்வீக சாயம், டிவைன் நேச்சர். முன்பெல்லாம் அடிக்கடி கோபம், முட்கோபம், ஷார்ட் டெம்பர், எதுக்கடுத்தாலும் சட்டத்து மூக்கில் வரும் கோபம். ஆனா இன்றைக்கோ அந்த சுபாவம், அந்த சாயல் மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சந்தமுள்ளவனாக மாறும். என் பிறவிக்குடம் முட்கோபம், ஆனா ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட போதோ தன்னுடைய தெய்வீக சுபாவத்துக்கு என்னை பங்காளியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய சுபாவத்தை மாற்ற, என்னால் என் சுபாவத்தை மாற்ற முடியாது, என்னை பெற்றவளாலும் மாற்ற முடியாது, நான் கட்டுனவளாலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் என் சுபாவத்தை, உன் சுபாவத்தை மாற்ற வல்லவர் என்பதை மறந்துறார். சுபாவங்கள் மாறப்படும். ஆண்டவர் விரும்பாத சுபாவங்கள், பொறாமைகள், உரைச்சல்கள், வெறுப்புகள், கசப்புகள், இவைகள் எல்லாம் ஜென்ம சுபாவங்கள், இவைகளெல்லாம் பிசாசின் சாயல்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே கொஞ்சம் இந்த தெய்வீக சுபாவத்துக்கும் ஜென்ம சுபாவத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டமே இருக்குது. ஆகவே நான் சொல்றேன், எடுத்தெடுப்பில் ஒரு நாளில, ஒரு மாசத்துல, ஒரு வாரத்துக்குள்ள நாம் எல்லாரும் திவ்ய சுபாவத்தை தரிச்சு கொள்ள முடியாது. ஆனா கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த தெய்வீக சாயலை, அந்த தெய்வீக சுபாவத்தை நமக்குள்ளே நாம் கொண்டு வரணும். இது முழுக்க முழுக்க ஆவியோட செயல், இது முழுக்க முழுக்க பரிசுத்தாவுடைய செயல். ஆவியோட சொல்ற கேளு, நீ ரட்சிக்கப்பட்டு பிற்பாடும் இன்றைக்கும் உனக்குள்ள மனுஷீக சுபாவம் அல்லது அந்த ஜென்ம சுபாவம் இருக்குமாக இருந்தால் நீ ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஏன், ஒருவேளை இப்படியே நாம மறித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எப்படி? ஆகவே நாம விட்டுக் கொடுப்போம். நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அடியட்டும், ஒளியட்டும், மறையட்டும். ஒருவேளை உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்குள்ள ஜென்ம சுபாவம் தலை நோக்கி இருக்க சொன்னா நீ அதை பாராத. யாருக்குள்ளெல்லாம் தெய்வீக சுபாவம் காணப்படுதோ அவர்களை பின்பற்றுங்க. அவர்களை பார்த்து ஆண்டவரை பின்பற்றி, ஏன் எப்படியா ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்கணுமே. நியாயத்திற்கு நாளில எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அப்படி வாழ்ந்தார், எனக்கு பின்னால் இருந்தவர் இப்படி வாழ்ந்தார், நானும் கொஞ்சம் அப்படி போட்டேன் நீ சொல்ல முடியுமோ? ஆகவே நான் சொல்ற கேளுங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம் அழியட்டும், ஒளியட்டும், அவைத்துகளை அடக்கம் பண்ணிவிடுவோம். தெய்வீக சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ள வளரட்டும், வரட்டும். இதை செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது என்ன தெரியுமா? தண்ணீரில் நிறம் மாறிச்சுது. அது மட்டுமல்ல, சுவை மாறிச்சு. இங்குதான் நாம ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்கணும். முதலாவது, தண்ணீர் ராட்சசமாக மாறின போது சுபாவம் மாறுகிறது, சுவை நிறம் மாறுகிறது. இரண்டாவது, சுவை மாறுகிறது. இது எதை குறிக்கும் தெரியுமா? இதுதான் உபயோகமான வாழ்வு அல்லது பிரயோஜனமான வாழ்வு. சாதாரண தண்ணி அதை திராட்சரசமாக மாறுற போது அது எங்க போகுது தெரியுமா? திருமண பந்திக்கு போகுது. மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டத்தில் பகிர்ந்து கொண்டது தண்ணீர் அல்ல, யூதரிட முறைப்படி. ஒருவேளை இன்றைக்கு இருக்க போல அந்த ஓட்டர், இந்த வசர், மினரல் வசர், அந்த வசர், இந்த வசர், அந்த நாள் இருந்தே தெரியல. ஆனா யூதர்களுடைய புறம்படி திருமண வைபவத்தில் தண்ணீர் பரிமாற இல்ல, அவங்க திராட்சரசம் தான் பரிமாறும். ஆகவே தண்ணீர் திராட்சரசமாக மாறின போது அது என்ன ஆயிடுது? திருமண பந்தியில் இருந்து எல்லாருக்கும் உபயோகமாக மாறிப்பார், அதுக்கு பிரயோஜனமாக மாறும். என்ன கவனிங்க, ஒரு காலத்துல நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் மட்டுமல்லாக இருந்தோம், ஒரு காலத்தில் நாம் ஆண்டவருக்கு உபயோகம் மட்டுமல்லாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்த போதோ நம்முடைய நிறம் மாறினது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் டேஸ்டே மாறிப்பட்டது. பார், இன்றைக்கு நான் அன்றைக்கு விரும்புறது போல நான் விரும்புகிற காரியங்களுக்கு இன்றைக்கு விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்குள்ளே உனக்குள்ளே ஆண்டவர் இயேசு வந்து விட்டாரு. அன்றைக்கு இருந்த ஆசைகள், அந்த அன்றைக்கு இருந்த இலக்குகள், அன்றைக்கு இருந்த நோக்கங்கள், அன்றைக்கு இருந்த லட்சியங்கள் இன்றைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு எனக்குள்ளே இயேசு வந்து விட்டார். ஆகவே இனி என் விருப்பம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுறேன், பாடுபடுறேன். இது என்ன, இது என்ன வாழ்க்கைங்க? உபயோகமான வாழ்வு அல்லது பிரயோஜனமான வாழ்வு, இதுதான் சுவை. என்ன கேட்கறீங்க, உன்னுடைய வாழ்வு தேவனுக்கு சுவை உள்ளதாக இருக்குதா? ஆண்டவருக்கு முன்பாக உடைய வாழ்வு சுவை உள்ள ஒரு வாழ்வாக இருக்குதா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வாக, ஒரு உபயோகமா தண்ணீராக இருந்த உன்னை திராட்சரசமாக மாற்றினார் ஐயா. எப்படியோ இருந்த உன்னை இன்றைக்கு இப்படியாக மாற்றி வச்சிருக்கிறார். ஆகவே எஜமானனுக்கு உபயோகமானவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் சுவை மாற வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ளே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ளே, உனக்கு சுகமும் வெள்ளமும் இருக்கிற இந்த காலத்திலே நீ ஆண்டவருக்கு உபயோகமாக பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருந்தது. அதுதான் வாழ்க்கையின் சுவையாக. ஆகவே உனக்காக நீ வாழ்வாக இருந்தால் நீ உன டேஸ்டே இழந்து போவாய். ஹலோ, உன் விருப்பத்துக்காகவே நீ வாழ்வாக இருந்தால் ஒரு வாழ்க்கையின் டெஸ்ட் நீ இழந்து போவாய். மட்டுமில்ல, தேவ நோக்கத்தை இழந்து போவாய். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உன் விருப்பம் என்னப்பா, நீ விரும்பப்படி நான் வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக போகுது. நான் கண்ணை மூடும் போது ஆண்டவரை நம்பிக்கையோடு உள்ள ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். ஆண்டவரை உமக்காக ஜீவித்தேன், ஆண்டவரோட ஓட்டத்தை ஓடி முடித்தேன், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உமக்காக நான் வாழ்ந்தேன் சொல்லி அந்த நம்பிக்கையோடு நாம கண்ணை மூடுவோமா, அல்லது இந்த பூமிக்கு இயேசு தேவனுக்குமான்னு சொல்லி நம்பியும் விசுவாசித்தும் மனம் போல வாழ்ந்து நாம் கண்ணை மூடும் பொழுது நாம் நம்பிக்கைத்தவர்களாக ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் குறைவு. The time is short, try to make it sweet and over sonar. காலம் குறுகியது, வாழ்க்கை குறுகியது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலம், இந்த வாழ்க்கை தயவு செய்து உண்டாக்கிறாதே. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வு, ஆண்டவருக்கு உபயோகமான ஒரு வாழ்வு தான் அது, சுவையுள்ள ஒரு திராட்சை ரசம் சொல்றேன். மூன்றாவதாக அதன் தரம் மாறுது. அது என்னத்தை குறைக்குது? குறைக்குது. ஒரு காலத்துல நான் ஊதாரி போல இருந்தேன், ஆனா இன்றைக்கோ ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கு. சாதாரண தண்ணியாக இருக்கும் போது அதற்கு பெரும் மதிப்பு இல்லை, அதை தாட்சரசமாக மாறின போதும் அதன் தரம் குவாலிட்டி. அறிவான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் நீ பாவியாக இருந்தாய், இன்றைக்கோ நீ கர்த்தருக்குள்ள பரிசுத்தவானாக இருக்கிறாய். இது உடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரம் என்பதை மறந்துடாது. உன் படிப்பு தேவனுக்கு முன்பாக தரத்தை கொண்டு வராது, உன் பட்டம் தேவனுக்கு முன்பாக தரத்தை கொடாது, ஒருவளவு உன் ஜாதி உன் தேவனுக்கு முன்பாக தரத்தை கொண்டு வராது, உனக்குள்ள இருக்க செல்வம் தேவனுக்கு தரத்தை கொண்டு வராது. ஆனால் ஆனால் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது போல நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து தேவன் நம்மை சந்தித்து கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதோ நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறிப்போம். ஒரு காலத்தில் ஊழிய ஊதாரியாக இருந்தோம், இன்றைக்கோ ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், இன்றைக்கோ கர்த்தருக்குள்ளே பரிசுத்தவான்களாக இருந்தோம். ஒருவேளை ஒரு காலத்தில் தேவ கோபாக்கினைக்கு நேராக இருந்தோம், இன்றைக்கோ அவருக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காணாவோர் கல்யாணத்தில் குறைவை நிறைவாக்கி ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்தார். இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவை நிறைவாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், இயேசுவடி தேவடைய குமாராக விசுவசிக்கிறார், ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய வாழ்வில் இருக்கிற குறைவை தேவையை நிறைவாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் என்பதை நீ விசுவசிக்கிறாயா? இதை நீ விசுவசிக்கும் வரைக்கும் உன் குறைவை ஆண்டவர் நிறைவாக்க முடியாது. ஏனென்றால் அவவிசுவாசத்தினாலே ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று மத்தேயு 14 அதிகாரம் கடைசி பதிகளை நாம் வாசிக்கிறோமே. அவை ஆண்டவர் இயேசு தேவடைய குமாரன் நாம் விசுவசித்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போதுதான் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்கிறார், குறைவுகளை சந்திக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் குறைவுகளோடும் வேதனைகளோடும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுவை நம்புவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்விலுக்கு குறைவுகள் ஆபத்தை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். காணா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திரச்சராசமாக திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை செய்த அருமை ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யாவரும் தயவு செல்ல தீபமோ ஆண்டவர் நோக்கி நான் பார்த்து அவரை நான் சோதனைப்பட போறோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லவர் ஆண்டவர் இயேசு, அவரை நோக்கி நாம் பார்ப்போமே.